அனைவருக்கும் வணக்கம். உவா சமூக வானொலி, உவா கல்வி அமைச்சு ஆகியன இணைந்து நடாத்துகின்ற இக்கல்வி நிகழ்வுகளில் இன்று உங்களை சந்திக்கும் நான் பண்டாரலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியை ராசுதர்ஷினி. தரம் எட்டுக்குரிய பாடப்பகுதிகளில் ஒன்றான திருக்குறளில் வருகின்ற அடக்கம் உடைமை என்ற அதிகாரம் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். மாணவர்களே, முதலாவதாக நாங்கள் திருக்குறள் என்றால் என்ன என்பது பற்றி நாங்கள் அறிய வேண்டும். திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் அல்லது ஒரு மார்க்கத்தின் வழிகாட்டும் நூலாக இல்லாமல் பொதுவாக வாழ்க்கை நெறியை வகுக்கும் நூலாக திகழ்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகியிருந்த தமிழ் எழுத்து சமுதாயச் சூழலின் நடுவிலே எழுத்தாணி பிடித்து ஏடெழுதிய வள்ளுவப் பெருந்தகையார் இதுதான் அறம் எதுவென அறுதியிட்டு கூறியவர். இல்வாழ்க்கை என்றால் என்ன? இல்வாழ்க்கையினுடைய இனிய பயன், வாழ்க்கையில் நாங்கள் கொள்ளுவன என்ன, தள்ளுவன என்ன என்பனவற்றை பகுத்து காட்டி முடியரசு நடந்த ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்ட அறிவுரைகள் குடியரசு நடக்கும் நாடுகளுக்கும் பொருந்தும் என கூறும் அளவுக்கு அரசியல் கோட்பாடுகளை வகுத்தளித்தும் எங்களுடைய அந்த திருக்குறளில் சொல்லாத விடயங்களே இல்லை. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நீதி நூல்கள் உள்ளது போலவே எல்லா மதத்தவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலக பொதுமறை என்ற சிறப்பினை உடையது திருக்குறள். திருக்குறளில் வேறு பல்வேறு பெயர்களால் நாங்கள் அழைக்கலாம் மாணவர்களே. முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என்று பல்வேறு பெயர்களால், உலக பொதுமறை என்று பல்வேறு பெயர்களால் திருக்குறள் அழைக்கப்படுகின்றது. அதுபோலவே திருவள்ளுவரும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். தெய்வ புலவர், சென்னாப்போதகர், பெருநாவலர் போன்ற பல்வேறு சிறப்புகளை உடையதாக திருக்குறள் காணப்படுகின்றது. திருக்குறளில் கூறப்படாத விடயங்களே இல்லை. வள்ளுவருடைய வரிகள் முழுவதுமே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டிய காரணத்தால் தான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவப் பெருந்தகையை பாரதி பாடியுள்ளான். அந்த வள்ளுவர் தந்த குறளை நாம் உள்ளம் கொள்ளத்தக்க வகையில் பாடி பரவசமடைய வேண்டும். அந்த வகையிலே மாணவர்களே, தரம் 6 தொடக்கம், தரம் 13 வரையான எங்களுடைய தமிழ் பாடத்தில் திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரங்கள் இடம்பெறுவது வழக்கம். அவ்வகையில் அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்தினை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது குறளாக மாணவர்களே, அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும். இந்த திருக்குறளில் காணப்படுகின்ற சிறப்பு மாணவர்களே, முதலாவது வரி 4 சொற்களுக்குள் உள்ளடங்கியிருக்கும். இரண்டாவது அடியில் 3 சொற்கள் இடம்பெற்றிருப்பது திருக்குறளினுடைய சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. இந்த குறளினை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும். அடக்கம் அமரருள் உயிக்கும் என்பது அடக்கம் ஒருவனை, அமரருள் என்பது தேவருள், அமரர்கள் என்பது தேவர்கள். அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவர்களுள் சேர்த்து விடுமாம். அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும். அதாவது அடங்காமல் இருப்பது, அடக்கம் இல்லாதிருத்தல் ஆரிருள் உயித்துவிடும். அதாவது ஆர் இருள் என்பது பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் எம்மை செழித்து விடுமாம். மறுபடி கவனியுங்கள் மாணவர்களே, அடக்கம் அமரருள் உயிக்கும். அடக்கம் ஒருவனை உயர்த்தி, அமரர்கள் என்பது தேவர்கள், ஆகவே தேவருள் எம்மை சேர்க்குமாம். அடங்காமை என்பது நாங்கள் அடக்கம் இல்லாதிருப்போமாக இருந்தால் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்தி விடுமாம். இரண்டாவது குறளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கன் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருளாக அடக்கத்தை, அடக்கத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? காக்க, காக்க என்பது போற்றி பாதுகாக்க வேண்டுமாம். அடக்கத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொருளாக, அதாவது உறுதியுள்ள ஒரு பொருளாக பாவித்து அதனை போற்றி காக்க வேண்டுமாம். ஆக்கம் அதனின், ஆகவே அந்த அடக்கத்தை விட ஊங்கு இல்லை உயிருக்கு, அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட செல்வம் உயிர்களுக்கு இல்லையாம். ஆகவே மாணவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடக்கத்தை தான். எம்மிடம் உள்ள வலிமையான பொருள் எதுவென்று கேட்டால், உறுதி பொருள் எதுவென்று பார்த்தால், அடக்கத்தை நாங்கள் உறுதி பொருளாக போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட செல்வம் உலகில் உள்ள உயிர்களுக்கு இல்லை என்பதுதான் இரண்டாவது பொருள் குறளுக்குரிய விளக்கம். மூன்றாவதாக மாணவர்களே, செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அதாவது செறிவு என்பது நிறைவு, செறிவு அறிந்து, நிறைவான அறிந்து என்பது அறிவு. தெளிவுடன் சீர்மை பயக்கும் என்பது ஒழுக்கமுள்ள வழியில், அதாவது சீர் நல்ல வழியில் பயக்கும் அடங்கி, அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். கவனியுங்கள் மாணவர்களே, நிறைவான அறிவு தெளிவுடன் நல்ல வழியில் அடங்கி நாங்கள் அந்த நல்வழியில் நடப்போமாக இருந்தால் ஆற்றின் அடங்க பெறின். அந்த எங்களுடைய அடக்கம் ஆற்றின், அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின், அந்த அடக்கம் நல்லோர்களால் அடங்க பெறின் என்பது அறியப்பட்டு மேன்மை பயக்குமாம், எங்களுக்கு நல்ல புகழை தருமாம். ஆகவே நிறைவான அறிவு தெளிவுடன் நல்வழியில் அடங்கி நாங்கள் அந்த நல்வழியின்படி நடப்போமாக இருந்தால், அதனை பின்பற்றுவோமாக இருந்தால், அந்த அடக்கம் நல்லோராலும் அறியப்பட்டு எங்களுக்கு புகழை தருமாம். அடுத்ததாக மாணவர்களே, நிலையில் பிரியாது அடங்கியான் தோற்றம். ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் பிரிக்க வேண்டும். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மான பெரிது. நிலையில் திரிவு என்பது மாறுபடாமல், தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் என்பது தண்ட நிலை. சில நேரம் எங்களுக்கு செல்வம் வந்த பிறகு எங்களுடைய குணங்கள் மாறலாம். எங்களுடன் சமமாக இருந்தவர்களை காசு பணம் சேர்ந்தவுடன் நாங்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று எங்களுடைய நிலை சில நேரம் தளம்பல் அடையலாம். அவ்வாறில்லாமல் நிலையில் தெரியாது, தண்ட நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கியான் தோற்றம் என்பது அடங்கி அதனை பின்பற்றுவனுடைய, அடங்கி ஒழுகுவனுடைய, அடங்கி பின்பற்றுபவனுடைய உயர்வானது மலையினும் மான பெரிது. மலையினுடைய உயர்வை விட பெரிதாம், பெரியதாகுமா. எந்த நிலையிலும் மாணவர்களே எங்களுக்கும் அடக்கம், பணிவு, அந்த அடக்கம் தான் எங்களை ஒரு உயர் நிலையில் வைக்கும் என்பதற்கு இந்த குறள் மிகவும் அழகாக, அழகான ஒரு சான்றாக காணப்படுகின்றது. தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி இருப்பவனுடைய அந்த உயர்வு நிலையானது மலையினுடைய உயர்வை விட மிகவும் பெரியதாக காணப்படுகின்றது. மாணவர்களே, அடுத்த குறள், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். உங்களுக்கு அந்த குரலை மறுபடி வாசிக்கும் பொழுது அதற்குரிய பொருள் உங்களால் அந்த பொருளினை இடங்காணக்கூடியதாக இருக்கும். ஒரே தடவையில் திருக்குறளுக்கான பொருளினை எழுதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தல் கூடாது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லோருக்குமே நன்றாம் பணிதல், பணிதல் நன்றாம் கொண்டு கூட்ட வேண்டும். அப்ப பணிவுடையராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, அதாவது அவருள்ளும் அவர்களுள் செல்வர்க்கே என்பது சிறப்பான செல்வருக்கே செல்வம் தகைத்து, மற்றொரு செல்வம் சேர்வதை போன்றதாகும். சிறப்பாக செல்வருக்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். அதாவது பணிவுடையராக பின்பற்றுதல், பணிவுடையவராக வாழுதல், ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும். அவர்களுள் சிறப்பாக செல்வருக்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். மாணவர்களே, அடுத்த குறளிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. ஒருமை என்பது ஒரு பிறப்பு. எங்களுடைய ஒரு பிறப்பிலே ஆமை போல், ஆமை போல் ஐந்து அடக்கல் என்பது, இங்கு ஐந்து என்பது ஐம்பொறிகள். ஆகவே ஒரு பிறப்பிலே ஆமை போல் ஐந்து பொறிகளையும் அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியிலே ஒருவன் ஆமையை போல ஐம்பொறிகளினையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருப்பானாயில், ஆற்றின் என்பது வல்லவனாக இருந்தாள். எளிமையும் என்பது ஏழு பிறப்பையும் ஏமாப்புடைத்து பல பிறவிகளிலுமே அவனுக்கு அது ஏமாப்பு என்பது காப்பாகும், பாதுகாப்பான ஒரு சிறப்புடையதாக அமைந்துவிடும். ஆக ஒருவன் ஒரு பிறவியிலே ஐம்பொறிகளையும், ஒரு ஓமேனி கையாளப்பட்டுள்ளது, ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கியாளக்கூடியவனாக இருப்பானாக இருந்தால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் அவனுக்கு அது ஒரு பாதுகாப்புடையதாக அமையும். மாணவர்களே, இந்த குறளில் ஓமை அணி கையாளப்பட்டுள்ளது. அடுத்த குறளை பாருங்கள். யாகாவர் ஆகினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. யாகாவர் ஆயினும் நாக்காக்க, யாகாவர் பாதுகாக்க வேண்டிய எதையுமே காவார் பாதுகாக்காவிட்டாலும், ஆயினும் பாதுகாக்க வேண்டிய யாவற்றையும் பாதுகாக்காவிடினும் நாக்காக்க, தங்களுடைய நாவையாவது காக்க வேண்டுமாம். காவாக்கால் காக்க தவறினாள், சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. சோகாப்பர், சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு சொற்குற்றத்தில் காக்க தவறினாள், சொல்லிலுக்குப்பட்டு சொற்குற்றத்தில் அகப்பட்டு இழுக்கு துன்பமுறுவர் துன்பப்படுவர். உண்மையாக இந்த உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் எங்களுடைய நாக்கு, எங்களுடைய நாக்கிலிருந்து வெளிவருகின்ற சொற்கள். அந்த சொற்களை நாங்கள் முதலாவது காத்து கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு எவ்விதமான துன்பமும் வராது. ஆகவே மிகவும் அழகாக அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் இந்த குறளில் எங்களுடைய நாக்கினை நாங்கள் காக்க வேண்டும் என்பதற்கு இக்குறளே சான்று. யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நாங்கள் காக்க வேண்டியவற்றுள் எவற்றினை காக்காவிட்டாலும் நாக்கையாவது நாவையாவது காக்க வேண்டும். சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு அந்த சொற்களினை நாங்கள் காக்க தவறுவோமாக இருந்தால் இழுக்கப்பட்டு துன்பப்படுவோம். குற்றத்தில் சொற்குற்றத்தில் அகப்பட்டு நாங்கள் துன்புறுவோம் என்பதனை மிகவும் அழகாக இங்கு இழுக்கு என்பது குற்றம் மிகவும் அழகாக இந்த குறள் வெளிக்காட்டுகின்றது. அடுத்த குறளிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும். ஒன்றானும் தீச்சொல் ஒன்றானும் தீய சொற்களினுடைய அந்த பொருளால் விளையும் தீமை ஒன்றாக இருந்தாலும் பொருட்பயன் உண்டாயின் அந்த விளையின் பொருட்பயன் என்பது நாங்கள் தீய சொற்களினுடைய அந்த சொல்லும் போது அதனால் விளைகின்ற தீமை உண்டாயின் ஏற்படுமாக இருந்தால் ஆகவே தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டாகும் பட்சத்தில் நன்று ஆகாததாகிவிடும். அவன் செய்த ஏனைய எல்லா செயல்களும் அதனால் மற்ற அறச்செயல்களுமே நன்மை விளையாமல் போகும். அதாவது மாணவர்களே, தீய சொற்களினுடைய பொருளால் விளையும் தீமை ஒன்றாக காணப்பட்டாலும் அந்த ஒன்றாயும் ஒருவனிடத்தில் உண்டாகுமாக இருந்தால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் என்பதே இந்த குறளினுடைய பொருளாகும். அடுத்த குறள் மாணவர்களே, நாங்கள் அடிக்கடி எங்களுடைய செவி வழியாக கேட்ட ஒன்று, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட பொன், எங்களுடைய தீக்காயம், தீயினால் ஏற்பட்ட காயம், அந்த அந்த புண்ணினுடைய அடையாளம் எங்களுடைய உடலில் வெளியே இருந்தாலும் புறத்தே இருந்தாலும் உள்ளாரும், தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும், எங்களுடைய உடம்பின் உள்ளே அந்த தீக்காயம் ஆறிவிடும். அதனுடைய வடு மாத்திரம்தான் அடையாளம் வெளியே இருக்கும். ஆறாதே நாவினால் சுட்டவிடு ஆறாதே என்று இந்த குறள் கொண்டு கூட்டி வர வேண்டும். நாவினால் சுட்டவிடு ஆறாதே, ஆனால் எங்களுடைய நாக்கினால் எங்களுடைய நாவினால் ஒரு தீய சொல்லை நாங்கள் கூறிவிட்டால் அந்த வடு என்றுமே ஆறாது. எங்களுடைய மனங்களிலே அந்த வடு நீங்காத ஒரு காயத்தினை ஏற்படுத்திவிடும். அந்த காயம் காலங்கள் மாறினாலும் அந்த காயம் மாறாமல் எங்களுடைய மனதிலே காணப்படும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் ஒருவருக்கு ஒரு சொல்லினை சொல்லும் முதல் அந்த சொல்லினை நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகே எங்களுடைய நாவிலிருந்து அந்த சொல் வர வேண்டும். ஆகவேதான் மாணவர்களே, மிகவும் அழகாக வள்ளுவப்பெருந்தகையார் மிகவும் அழகாக கூறுகின்றார், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்கின்றார். தீயினுடைய அந்த சுட்டப்புண்ணினுடைய அடையாளம் புறத்தே எங்களுடைய உடலினுடைய வெளியே காணப்பட்டாலும் அந்த தீக்காயமானது எங்களுடைய உடலின் உள்ளே ஆறிவிடும். ஆனால் எங்களுடைய நாவினால் சுட்டவடு ஆறாது, எங்களுடைய ஆனால் எங்களுடைய நாவினால் தீய சொல் ஒன்றை கூறிவிடுவோமாக இருந்தால் அந்த காயம் அந்த ரணம் என்றுமே ஆறாமல் எங்களுடன் பகையை வளர்க்கும் என்பதை, சுட்டவடு என்றுமே ஆறாது, எங்களுடைய மனதிலே அந்த வடு காணப்படும் என்பதனை மிகவும் அழகாக கூறுகின்றாள். நாவினால் சுட்டவிட ஆறாது, ஆகவே நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது என்பதனை இந்த குறள் அழகாக வழிகாட்டியுள்ளது. மாணவர்களே, இறுதியாக 10வது குறளில் கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இங்கு கதம் என்பது கோபம், சினம். கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான், ஒவ்வொரு சொற்களாக பதம் பிரிக்க வேண்டும். கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான். கதம் என்பது கோபம், காத்து என்பது கோபம் வராமல் எங்களை பாதுகாத்து கொண்டு, கற்று அடங்கள் கல்வியையும் கற்று அடங்கள் என்பது அடக்கமுடையவனாக இருக்கக்கூடியவனை, ஆற்றுவான் என்பது வல்லவனை. மறுபடி பாருங்கள் அவதானியங்கள் மாணவர்களே. கதம் காத்து, கதம் என்பது கோபம், கோபம் கோபம் தோன்றாமல் காத்து கற்று அடங்கள் கல்வியினை கற்று அடக்கமுடையவனாக ஆற்றுவான், அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனை. செவ்வி, செவ்வி என்பது அந்த ஒரு செயலனை அடைவதற்கு ஏற்ற அந்த காலம் அந்த சமயம். செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, அந்த அந்த அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனை அடைவதற்கான அந்த செவ்வி என்பது அந்த காலத்தினை அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. அறமானது அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, அவனுடைய வழியில் இருந்து நுழைந்து பார்த்து கொண்டிருக்குமாம். அதாவது ஒருவன் கோபம் தோன்றாமல் தன்னையும் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனை அடைவதற்குரிய அந்த காலத்தினை அறமானது அவனுடைய வழியில் சென்று பார்த்து கொண்டிருக்குமாம். ஆகவே 10வது குறளில் நாங்கள் கோபத்தை அடக்க வேண்டும், கோபம் தோன்றாமல் காத்து கல்வி எவ்வளவு கற்றாலும் அந்த கல்வியுடன் அடக்கத்தையும் கற்க வேண்டும், அடக்கமுடையவனாகவும் இருக்க வல்லவனை. செவ்வி, அந்த அடக்கம் உள்ளவனை அடைவதற்கான காலத்தை அறம் பார்க்கும் என்பது அறமானது அவனை அடைவதற்கான அந்த காலத்தை அறமானது ஆற்றின் நுழைந்து அவருடைய வழியில் சென்று பார்த்து கொண்டிருக்கும் என்பது இந்த குறளினுடைய பொருளாகும். மாணவர்களே, மிகவும் அழகாக அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் ஒருவன் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அடக்கமுடைமையினுடைய சிறப்புகள், ஒருவன் அடக்கமுடையவனாக இருப்பானாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ற பல்வேறு விடயங்கள், ஒருவன் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்குரிய நன்னெறிகள் மிகவும் அழகாக அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. பணிதல், பணிதல் என்பது இயலாமையின் ஒரு பண்பல்ல என்ற பல்வேறு விடயங்களை இந்த அடக்கமுடைமை என்ற குறளினூடாக நாங்கள் இனங்காணலாம். அறவாழ்க்கைக்கு உரியவர்கள் யாவர், அடக்கம் என்பது எங்களுடைய உயிரை விட சிறப்பானதாகும் என்ற பல்வேறு விடயங்கள் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து வெளிப்படுகின்றது. இதனூடாக நாங்கள் பல்வேறு வினாக்களை தொகுக்கலாம். மாணவர்களே, இந்த குரட்பாக்களிலிருந்து அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் முதலாவதாக, உயர்வானது ஒரு பொருள் என்று நாங்கள் அடக்கத்தை கருவதற்கான காரணம் யாது? அடக்கம் எவ்வாறு நல்லோரால் அறியப்படும்? அடக்கமுடைமையின் சிறப்பு என்ன என்று நாங்கள் ஒரு வினாவினை தோக்கும் பொழுது அடக்கமுடைமையின் சிறப்பு என்ன, அந்த குறளில் உள்ள விடயங்களை பொருத்தமான தகவல்களினை நாங்கள் குறிப்பிட்டு எழுதுவது சிறப்பு. அன்பு மாணவர்களே, இந்த அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களினை நாங்கள் தொகுத்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக, அடக்கம் அமருள் உயிக்கும். அதாவது, அடக்கம் ஒருவருக்கு இறப்பில்லாத வாழ்வை தரும், அடக்கம் இல்லாமல் என்றென்றும் எம்மை இருளுக்குள் தள்ளிவிடும் என்கின்றது. அடுத்த குறளில், உயிர்களுக்கு ஆக்கம் தருவது அடக்கம், அதை நாங்கள் செல்வமாக கருத வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. 123 குறளில், அடக்கும் திறனறிந்து செயல்பட்டால் அது விழுப்பம் தரும் என்பதை சொல்கின்றது. அடுத்தது, நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெறுது என்கின்ற 124 குறளில், தன்னிலை தெரியாது உள்ளடங்கி நிலைத்தவனுடைய அந்த காட்சி மழையினும் மிக பெரியதாகும் என்று அடக்கத்தை மாறாத குணமாக கொள்கை என்று சொல்கிறது. 125 குறளில், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து என்ற குறளில், பணிவுடைமை என்னும் அடக்கம் செல்வருக்கு சிறப்பான செல்வமாக அமையும் என்கிறது. 126 குறளில், ஒரு வழிப்பட்ட உள்ளத்திலே ஆமை போல ஐம்புலன்களை அடக்கி தூய வாழ்க்கையை வாழச் செய்யும் முயற்சி நாங்கள் பல காலங்கள் தொடர்ந்தும் பயனளிக்கும் என சொல்கின்றது. 127 குறளில், யாகாவராயினும் நாகாக்க என்ற குறளில், நாவை அடக்கியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. 128 குறளில், ஒரு சொல்லே ஆனாலும் பொருளால் பயனால் தீயென உண்டானால் மற்ற எல்லா நன்மைகளும் இல்லாதனவாக ஆகிவிடும் என சொல்கிறது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடி என்கின்ற 129 குறளில், தீயினால் சுட்டப்புண் ஆறிவிடும் நாவினால் சுட்டது மனதுள் வடுவாகி நிற்கும் என்பதை சொல்கின்றது. இறுதியான 10 குறளில், கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவி என்ற குறளில், சினம் காக்க பழகி ஒடுகுபவனை காண அறமே காத்து கிடக்கும் என கூறுகிறது. ஆகவே மாணவர்களே, இந்த அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தினுடைய சிறப்பியல்புகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தன்னுடைய நிலை உயர்ந்தாலும் அதனால் தருக்காமல் அடக்கமாக உள்ளவனை காணும் போது வள்ளுவர் நெடிதுயர்ந்த மலைதான் நினைவுக்கு வருகின்றது. எனவே நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெறுது என சொல்கின்றார். மாணவர்களே, அடக்கமானவன் என்றால் அடங்கி ஒடுங்கி இறங்கத்தக்கவனாக இருப்பான் என்று நாங்கள் எண்ணுதல் கூடாது. எனவே மிகவும் அழகான வகையில் நாங்கள் மேற்கூறியவற்றில் இருந்து அடக்கமுடையவன் என்றால் என்ன, அவனுடைய குணப்பண்புகள் என்ன என்று மிகவும் அழகாக கூறுகின்றார். பாருங்கள், ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு விடயங்களை கூறுகின்றார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு என்ற குறளில், புண் வடு என்பன ஒரே பொருளை தருகின்றன. ஆனாலும் இடத்திற்கேற்றவாறு வேறுபாடு தோன்ற சொல்லாட்சி இங்கு வள்ளுவரை நினைத்து இன்புறத்தக்க வகையில் அமர்கின்றது. ஆகவே மாணவர்களே, மிகவும் அழகான வகையில் அடக்கமுடைமை என்றால் என்ன, அடக்கமுடைமையினுடைய சிறப்பியல்புகள், அடக்கமுடையவன் எவ்வாறு போற்றப்படுகின்றான் என்று பல்வேறு வினாக்களுக்கு நாங்கள் விடை பகர்கின்ற வகையில் இந்த அதிகாரம் காணப்படுகின்றது. அடக்கமுடைமையினுடைய பண்புகள் இவ் அதிகாரத்தில் மிகவும் விரிவாக கையாளப்பட்டுள்ளது. அடக்கமுடைமை என்பது எங்களுடைய மெய்யால் மொழியால் மனங்களால் தீய வழியில் செல்லாது அடங்குதல் என அழகாக வள்ளுவர் விளக்குகின்றார். எங்களுடைய ஐம்புலன்களை நாங்கள் அடக்கிய நிலையிலே மற்றவர்களுக்கு நாங்கள் தீங்கு செய்யாத அந்த இயங்க நிலையை ஐம்புலன்களையும் வேண்டிய போது எங்களுடைய தொழில் செய்ய விட்டு வேண்டாத போது அந்த அடங்கி இருக்கின்ற நிலையினை மிகவும் அழகாக கூறுகின்றார். எங்களுடைய ஆர்ப்பாட்டம், செருக்கு, தீச்சொல்லுமிழ்கள், சினம் தோற்றம் போன்றவை எல்லாம் அடக்கமின்மை வெளிப்படும் வாயில்கள். எனவே இந்த இவை வெளியே தோன்றாத வண்ணம் எங்களுடைய உள்ளத்தால், எங்களுடைய வாயில் வருகின்ற உரையால், எங்களுடைய உடல், எங்களுடைய ஆகியவை எங்களுடைய பல்வேறு விடயங்களை எல்லாம் அடக்கி இருத்தல் அடக்கமுடைமை என்று மிகவும் அழகாக கூறுகின்றார். இந்த அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் நாக்கு ஓர் கொடூரமான ஆயுதம் என்பதால் சொற்காத்தல் மிகவும் அழகாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தில் மாணவர்களே, மூன்று பாடல்கள் எங்களுடைய மொழி அடக்கம் பற்றி பேசுகின்றது. எங்களுடைய கோபத்தை, சினத்தினை அடக்கியவனை தெய்வம் தேடிச் செல்லும் என்று கதம் காத்தவன் மிகவும் உயர்த்தி சொல்லப்படுகின்றான். அடுத்ததாக, செல்வருக்கு அடக்கம் இருக்காது என்பது உலகியல்பாக கருதப்படுகின்றது. எனவே அந்த அவர்களிடத்தில் காணப்படும் அடக்கம் அவர்களுக்கு மேன்மை தரும் என அழகாக கூறுகின்றார். ஆகவே மாணவர்களே, நாங்கள் தொகுத்து நோக்கும் போது அடக்கமுடைமை என்றால் என்ன, அடக்கமுடைமையின் சிறப்புகள் பற்றி மிகவும் அழகாக கலந்துரையாடினோம். ஆகவே இதிலிருந்து வினாக்கள் வினவப்படும் போது உங்களுடைய மொழிநடையில் அழகாக விடையளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு குறளினை இரண்டு தரம் வாசித்து பாருங்கள். அந்த குறளில் உள்ள விடயங்களை மறுபடி உச்சரித்து சொல் வேறுபாட்டுடன் நீங்கள் வாசிக்கும் பொழுதே அதற்கான முழுமையான விளக்கத்தினை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பு மாணவர்களே, இவ்வளவு நேரம் அடக்கமுடைமை என்ற அந்த அதிகாரம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம். அடக்கமுடைமை தொடர்பான முழுமையான விளக்கத்தையும் நீங்கள் பெற்று இந்த வினாக்களுக்கு விடையளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ராசுதர்ஷினி. நன்றி, வணக்கம்.